ஓசை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமம் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். டிக்கவிடே வானொலி பெட்டிக்கரைகள் குழுமியிருந்து இன்றைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது ஓக்லாந்து வாழ் அன்பு தமிழ் உறவுகளே, இன்று ஜனவரி மாதம் 20 சனிக்கிழமை 2018 ஆண்டு தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சார்பிலே எமது நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை முதலிலே தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியிலே இன்றும் நாம் வளமை போன்று தர இருப்பது ஒரு நல்வழி. வருந்தி அழைத்தாலும் வாராத வாரா, பொருந்துவன போயின் என்றால் போகா, இருந்து ஏங்கி நெஞ்சம் புண்ணாக நெடுந்தூரம் நாம் நினைத்து துஞ்சுவதே மாந்தர் தொழில். இந்த நல்வழியினுடைய பொருள் என்னவெனில், எவ்வளவுதான் முயன்ற போதிலும் கிடைக்கக்கூடியவைதான் கிடைக்கும், கிடைக்க வேண்டியதை வேண்டாம் என்று சொன்னாலும் விட்டு நீங்காது. இதை உணராமல் நினைத்து மனம் நொந்து வாடி மாண்டு போவதே மனிதரின் தொழிலாகிவிட்டது. வருந்தி அழைத்தாலும் வாராத வாரா, பொருந்துவன போயின் என்றால் போகா, இருந்து ஏங்கி நெஞ்சம் புண்ணாக நெடுந்தூரம் நாம் நினைத்து துஞ்சுவதே மாந்தர் தொழில். தொடர்வது நிகழ்ச்சியிலே தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய நீண்டகால உறுப்பினரான திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள் வழங்குகின்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒன்று எமது நேயர்களுக்காக இதோ இப்போது.
முத்தமிழ் ஓசை வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நோபல் பரிசு பிறந்த கதை. அல்பிரட் நோபல் என்பவர் 1833 ஆண்டு ஸ்வீடன் நாட்டில் பிறந்தார். அவர் நைட்ரோகிளிசரின் என்ற ரசாயனத்தை ஆராய்ந்து வெடிமருந்தாக உருவாக்குவதில் வெற்றி பெற்றார். அவரின் கண்டுபிடிப்பே டைனமைட் வெடிமருந்து. அது பல வகையிலும் நல்ல காரியங்களுக்கு பயன்பட்டது. சிலர் அதனை அழிவு சக்தியாக பயன்படுத்தியதை கண்டு அல்பிரட் நோபல் மனம் வருந்தினார். 1888 அவரது சகோதரர் இறந்ததை அல்பிரட் நோபல் இறந்ததாக தவறாக பத்திரிகைகளில் அழிவு சக்தியை உருவாக்கி கோடீஸ்வரரான அல்பிரட் நோபல் காலமானார் என செய்திகள் வெளிவந்ததைக் கண்டு அதிர்ந்த அல்பிரட் நோபல் தன் மரணத்துக்கு பின் உலகம் தன்னை பழிக்கப் போகிறது என கலங்கி அந்த கலங்கத்தை அகற்ற நினைத்த அல்பிரட் நோபல் உலகில் சிறந்த கண்டுபிடிப்பாளர்களுக்கும் சிறந்த மனிதர்களுக்கும் பரிசு வழங்கி கௌரவிக்கும் எண்ணம் அவருக்கு பிறந்தது. நோபல் என்ற பெயரில் அறக்கட்டளை நிறுவினார். 1890 ஆண்டு அவர் எழுதிய உயிலில் $9 மில்லியன் நோபல் அறக்கட்டளைக்கு எழுதி வைத்தார். அந்த தொகையில் கிடைக்கும் வட்டியை கொண்டு அமைதி, இலக்கியம், இயற்பியல், மருத்துவம், வேதியியல் ஆகிய துறைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு நோபல் பரிசு வழங்க முடிவு செய்தார். அதற்கான பணிகள் வேகம் எடுக்கையில் 1896 இறந்து போனார். தன்னை அழிவு சக்தியை கண்டுபிடித்த நோபல் என்று இல்லாமல் அறிவாளிகளை கௌரவிக்கும் நோபல் என உலகம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என விரும்பினார். அவரது எண்ணம் வீண் போகவில்லை. நோபல் பரிசினை பேருச்சரிக்கப்படும் போதெல்லாம் உலகம் அவரை நினைவு கூறுகிறது. அவர் மறைந்து 5 ஆண்டுகளுக்கு பின் 1901 முதல் அவர் விருப்பப்படியே நோபல் பரிசுகள் வழங்கப்பட தொடங்கின. 5 துறைகளுக்கு கொடுக்கப்பட்ட நோபல் பரிசு 1969 பொருளாதாரம் என்ற பிரிவையும் சேர்த்துக் கொண்டது. இன்று வரை 770 பேர் நோபல் பரிசு பெற்றிருக்கின்றனர். 1901 இலக்கியத்திற்கும் நோபல் பரிசு கிடைக்கப்பட்டது. 110 பேர் அதனை வாங்கி உள்ளார்கள். சென்ற வருடம் நோபல் பரிசு பெற்றவர்கள் அமெரிக்க பேராசிரியருக்கு பொருளாதாரத்திலும், இங்கிலாந்து எழுத்தாளர் சுசுவோ இசிகுரோவுக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசும், அமெரிக்க 3 விஞ்ஞானிகளுக்கும் இயற்பியலுக்கான நோபல் பரிசும் பகிர்ந்து வழங்கப்பட்டது. வேதியியலுக்கான நோபல் பரிசு 3 விஞ்ஞானிகளுக்கு வழங்கப்பட உள்ளது. அணு ஆயுதத்திற்கு எதிராக போராடி வரும் சர்வதேச அணு ஆயுத ஒழிப்பு பிரசார அமைப்பிற்கு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. நோபல் பரிசை பகிர்ந்து கொள்ளும் என்ற ஒரு வகையும் இருக்கிறது. ரெண்டு எழுத்தாளர் ஒரு நோபல் பரிசை பகிர்ந்து கொள்ள 4 முறை இந்த முறையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விருதுக்கு தேர்வு செய்யலாமா வேண்டாமா என நோபல் விருது குழுவினர் பகிர்ந்து கொள்ளும் கருத்துக்கள் 50 வருடம் இரகசியமாக பாதுகாக்கப்படல் வேண்டும் என்பது நோபல் கமிட்டியின் முக்கிய விதிகளில் ஒன்று. இதுவரை 2 எழுத்தாளர்கள் நோபல் பரிசை வேண்டாம் என மறுதளித்திருக்கிறார்கள். இதுவரைக்கு யாருக்கும் 2 முறை நோபல் பரிசு கிடைத்ததும் இல்லை. 2017 ஆண்டின் நோபல் பரிசின் பண மதிப்பு 9 மில்லியன் குரோனோ ஸ்வீடன் பணம், இந்திய ரூபா மதிப்பில் 7 கோடி ரூபாய் ஆகும். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியில் தொடர்வது செவாலியர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடான பேட்டி. பேட்டி கண்டவர் பி ஹெச் அப்துல் ஹமீத் அவர்கள்.
வணக்கம் திரு சிவாஜி கணேசன். வணக்கம் ஹமீத், அப்துல் ஹமீத். திரைப்பட உலகிலே கால் நூற்றாண்டை கடந்து விட்டீர்கள். உங்களுடைய வாழ்நாளிலே அரை நூற்றாண்டை கடந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பற்றிய ரசிகர்கள் எல்லாம் ஏராளமாக அறிந்திருப்பார்கள். ஒரு சில முக்கிய கேள்விகளை மட்டும் கேட்கலாம் என்று நினைக்கிறேன். உங்கள் வாழ்நாளிலே பலதரப்பட்ட பாத்திரங்களை ஏற்று நடித்திருப்பீர்கள். இந்த பாத்திரங்களில் எல்லாம் தலையாய பாத்திரமாக உங்கள் மனதுக்கு பிடித்த பாத்திரமாக எந்த பாத்திரத்தை நினைக்கிறீர்கள்?
ஹமீத், உங்களுடைய இந்த பேட்டிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. உங்களை இலங்கை ரேடியோவிலிருந்து வந்தவர் என்று சந்திப்பதை விட உங்களுடைய நாடகத்தை நான் இலங்கை வானொலியிலே அடிக்கடி கேட்பவன், உங்களுடைய ரசிகன் என்ற முறையிலும் இதற்கு நான் பதில் சொல்ல காத்துக் கொண்டிருக்கின்றேன். நான் 7 வயதிலிருந்து நடிக்க தொடங்கியவன் என்பது உங்களுக்கு தெரியும். முதலிலே கலை ஆர்வத்தால் ஆரம்பித்த என்னுடைய கலை வாழ்வு என்னுடைய வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்வதற்காக செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. அது ஓரளவு நிறைவேறிய பிறகு மக்களுக்காக நாம் சேகரிக்கின்ற தொகையை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இன்னும் அதிகமாக என்னுடைய தொழிலில் நான் ஈடுபட ஆரம்பித்தேன். அப்போது ஆரம்பிக்கும் போதெல்லாம் வாழ்க்கைக்காகவும் பணத்திற்காகவும் சில படங்கள் நடிக்க வேண்டியிருந்தது. என்றாலும் நம்முடைய ஆத்ம திருப்திக்காக சில நல்ல படங்களையும் நடிக்க வேண்டியிருந்தது. நல்ல படம் என்றால் மற்ற படங்கள் தாழ்வு என்று கூறவில்லை. குணச்சித்திர பாத்திரங்களையும் நமக்காக வாழ்ந்த பெரியோர்களையும் மக்களிடையே ஞாபகப்படுத்த வேண்டிய சூழ்நிலையிலே நாம் இருந்தோம். அதனால்தான் கட்டபொம்மனை மக்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினோம். சிக்கெழுத்த செம்மல் வாவூசியை மக்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினோம். இதுபோன்ற பாத்திரங்கள் தான் இன்றும் என் மனதிலே நிறைந்திருக்கின்றது. இன்னும் இதுபோன்ற பாத்திரங்கள் அதிகமாக நடிக்க வேண்டும் என்ற ஆர்வமும் அக்கறையும் கொண்டிருக்கின்றேன் நான். அது ஆண்டவன் அருளால் எப்போது நிறைவேறுகிறதோ தெரியவில்லை.
இத்தனை பாத்திரங்கள் நடித்து விட்டீர்களே, இன்னும் என்னென்ன பாத்திரங்கள் நடிக்க வேண்டும் என்ற உங்கள் லட்சியங்களை கூறுகிறேன்.
நான் தான் உங்களிடம் கூறினேனே, மக்களுக்காக வாழ்ந்த பெரியோர்கள், மக்களுக்காக தியாகம் செய்த பெரியோர்கள், இவர்களை பற்றியெல்லாம் இளைஞர்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது என்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக கருதுபவன் நான். ஆனால் அதை எவ்வளவு தூரம் இளைஞர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் இருக்கிறது நம்முடைய வெற்றி.
உங்களுடைய கட்டுரை ஒன்றை சில காலத்துக்கு முன்னர் நான் படிக்க நேர்ந்தது. நடைமுறை வாழ்க்கையில் எல்லோருமே நடிகர்கள். உதாரணத்துக்கு குழந்தைக்கு பூச்சாண்டி காட்டுவது, கடன்காரன் வரும்போது ஆளை வைத்துக் கொண்டே இல்லை என்று கூறுவது, இப்படி இறைவன் இயற்கையாகவே மனிதனுக்கு நடிப்பு திறமையை கொடுத்திருக்கிறான் என்று நீங்களே கூறியிருக்கிறீர்கள். ஆனால் இதையே நாடக மேடையிலேயோ திரைப்படத்திலேயோ பயிற்சி இல்லாத ஒருவனை அவன் நடைமுறை வாழ்க்கையில் செய்யும் இந்த சம்பவங்களை அப்படியே செய்ய சொன்னால் அவனால் அப்படி நடித்து காட்ட முடிவதில்லையே, இது ஏன்?
அது இதற்கு பதில் சொல்ல எனக்கு அவ்வளவு திறமை பத்தாது என்று நினைக்கிறேன். என்னை விட உங்களுக்கு அதிகமாக தெரியும். காரணம், நான் வாழ்க்கையில் எப்போதும் கலைஞர்களையே சந்தித்துக் கொண்டிருப்பவன். ஆனால் நீங்கள் ரேடியோவில் இருக்கிறீர்கள், பலதரப்பட்ட மக்களை சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் நடிக்க தெரியாதவன் தான் நன்றாக நடிக்க முடியும் என்று சில பேர் சொல்லுவார்கள். நடிகன் மேடையிலோ அல்லது பத படத்திலோ தான் நடிக்க முடியும். ஆனால் சில பேர் வாழ்க்கையிலே நடிக்கின்றார்கள், அவர்கள் தான் எல்லா நடிகர்களை விட பெரியவர்கள் என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம்.
நீங்கள் தெய்வ பாத்திரங்களில் கூட தோன்றியிருக்கிறீர்கள். மேல நாட்டு நடிகர்கள் இயேசுநாதர் போன்ற பாத்திரங்களை ஏற்ற நடிகர்கள் எல்லாம் அந்த பாத்திரத்தை நடிப்பதற்காக தனியாக பயிற்சி எடுத்துக்கொண்டு அந்த மத சம்பந்தமான நூல்களை படித்து அதற்காக சில பழக்க வழக்கங்களை கைக்கொண்டார்கள் என்றெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். நீங்கள் ஒரு பிஸி நடிகராக எப்பொழுதுமே இருந்து வந்திருக்கிறீர்கள். ஒரே நாளில் பல காட்சிகளில் பல திரைப்படங்களில் நடிக்க வேண்டியிருந்திருக்கிறது. இப்படியான நிலையிலேயே நீங்கள் அதனை எப்படி சமாளித்தீர்கள்?
ஹமீத், இது மிகவும் அருமையான ஒரு சிக்கலான பதில் சொல்ல முடியாத கேள்விதான். நான் சில தெய்வ பாத்திரங்களில் நடிக்கும்போது விரதம் இருந்திருக்கின்றேன். பல நாட்கள் உண்ணாவிரதம் இருந்திருக்கின்றேன். மற்றவர்களை பார்த்து இவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள், எப்படி இருந்திருப்பார்கள் என்பதை நானே கற்பனை செய்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன். உதாரணமாக அப்பர் வேடத்தை எடுத்துக்கொண்டால், நம்முடைய காஞ்சி காமகோடி வீடம் சங்கராச்சாரி அவர்களை பார்த்து அவர்களைப் போல் நடக்கவும் உட்காரவும் பேசவும் கற்றுக்கொண்டேன். எனக்கு நானே பயிற்சி அளித்துக் கொண்டேன். நீங்கள் சற்று முன்பாக சொன்னீர்களே, என்னை சந்தித்தவுடன், அண்ணா நான் ஒரு ஏகலைவன் என்று சொன்னீர்களே, அதைப்போல் நானும் அவர்களுக்கு ஒரு ஏகலைவனாக இருந்து அதை கற்றுக்கொண்டேன். இது நம்முடைய பழக்க வழக்கங்களால் ஏற்படுவது, இது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல. நம்முடைய இந்த பெருமையெல்லாம் நம்முடைய ஆசானுக்குத்தான் போய் சேர வேண்டும். நம்மை நன்றாக பயிற்சிவிட்டார்களே, நன்றாக பழக்கிக் கொடுத்தார்களே நடிப்பதற்காக. அவர்களை நினைத்துக் கொண்டு நாம் எந்த காரியத்தில் இறங்கினாலும் அது நிச்சயமாக பூர்த்தியடையும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான எண்ணம். அதை மேற்கொண்டுதான் நான் என்னுடைய நடிப்பையும் நானே பழக்கிக் கொள்ளும்.
நடிகன் என்பவன் பணத்துக்காக நடிப்பவன் என்ற ஒரு சிலரது தாழ்வான அபிப்பிராயத்துக்கு இது ஒரு சாட்டையடியாக விளங்குகிறது. உங்களை ஆசியாவின் தலைசிறந்த நடிகன் என்று பல ஆண்டுகளுக்கு முன்பே எல்லோரும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், பாராட்டுகிறார்கள். பேரிலும் லட்சக்கணக்கானவர்கள் பாராட்டியிருப்பார்கள்.
பெருங்குணம்.
ஆமாம், உங்களை இத்தனை பாராட்டுகளிலும் உங்களை மெய்மறக்க செய்த பாராட்டு யாருடையது என்று கூறுவீர்களா?
உண்மையாக சொல்ல வேண்டுமென்றால் நான் எதற்குமே மெய்மறப்பதில்லை தெரியுமோ? ஏனென்றால் நான் கற்றது கைமண் அளவுதான் என்று நினைப்பவன் நான். அதை சொல்லிக் கொள்வதிலே பெருமைப்படுகின்றேன். மற்றவர்கள் புகழ்கிறார்களே என்பதற்காக என்னை நான் மறப்பதும், மற்றவர்கள் இகழ்கிறார்களே வேண்டுமென்றே என்பதற்காக அவர்கள் மீது ஆத்திரப்படுவதும் எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. என்னை நானே பக்குவப்படுத்திக் கொண்டு விட்டேன்.
இப்பொழுதெல்லாம் நீண்ட வசனங்களை ரசிகர்கள் அவ்வளவாக விரும்புவதில்லை என்று
யார் சொன்னது? இப்போதெல்லாம் நீண்ட வசனங்கள் இல்லையே என்று பிள்ளைகள் எல்லாம் வேதனைப்படுகின்றார்.
சிவாஜி கணேசன் அவர்களே, மேலநாட்டு நடிகர்கள் ஒரு குறிப்பிட்ட படத்தை தொடர்ச்சியாக நடித்து ஒரு குறிப்பிட்ட படத்தை முடிப்பதற்கு ஆண்டு கணக்கில் நாட்களை செலவழித்து முழு சிந்தனையையும் அதிலே செலவழித்து அந்த படத்தை முடிக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நடிகர்கள் ஒரே நாளில் பல பாத்திரங்களில் பல காட்சிகளில் நடிப்பது, அந்த பாத்திரத்தை சரியாக கிரகித்து பரிபூர்ணமாக நடிப்பதற்கு கஷ்டமாக இருக்கிறதா?
அது உண்மைதான். அது நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகளிடையே அது ஒரு குறை இருக்கின்றது. தாம் எடுத்துக்கொண்ட பாத்திரத்தை நன்றாக உணர்ந்து இதற்காக இத்தனை நாள் செலவழிக்க வேண்டும் என்ற சிந்தனை நம்முடைய குறைந்திருப்பது நாம் வருத்தப்பட வேண்டிய விஷயம்தான். அதை நாம் திருத்திக் கொள்ளத்தான் வேண்டும். என்னையும் சேர்த்துத்தான் சொல்லுகிறேன். ஆனால் என்னை பொறுத்தவரையிலே நானும் சிறுவனாய் இருந்தபோது அந்த நிலையிலே இருந்தவன் தான். ஆக சிறுவர்களுக்கு இப்போது நான் அறிவு கூற விரும்பவில்லை. ஏனென்றால் அந்த குட்டையிலே உரிய மட்டை தானே நானும். என்றாலும் நமக்கு ஒரு வயதான பிறகு பாத்திரத்தை உணர்கின்ற தன்மை உணர்ந்துதான் செய்ய வேண்டும் என்ற நிலை ஏற்பட்ட பிறகுதான் நாம் அதை உணர முடிகிறது. என்ன இருந்தாலும் எந்த தொழிலும் ரூபானா பைசாவை பொறுத்தது தானே. இளைஞர்கள் வந்தவுடன் நன்றாக சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதற்காக நிறைய படங்கள் ஒத்துக்கொள்கின்றார்கள். அவர்களுக்கு நேரமில்லாத காரணத்தால் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரமோ அல்லது ஒரே படத்திற்கு இரண்டு முறை ஒரு நாளிலே வேலை செய்ய வேண்டிய நிலையோ ஏற்படுகிறது. அந்த நிலை மீறி அவர்கள் கொஞ்சம் வருவாய் உள்ளவர்களாக ஆகிவிட்டால் அந்த நிலை மாறி நிச்சயமாக தாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற பாத்திரத்தை உணரத் தொடங்குவார்கள் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான எண்ணம்.
நன்றி. ஆரம்ப காலத்தில் சிறு வயதிலே நூர்ஜஹான், சீதை போன்ற பெண் பாத்திரங்களை எல்லாம் நீங்கள் நாடகங்களில் ஏற்றிருப்பதாக நான் அறிந்திருக்கிறேன். நடிப்பிலே பெண் பாத்திரம் ஏற்று நடிப்பதும் கஷ்டம் என்றும் கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்கள் அபிப்பிராயம்?
அது ஆண்களுக்கு மிகவும் சுலபமாக வரக்கூடிய வேலை, பெண் பாத்திரத்தை ஏற்று நடிப்பது. பெண்களை விட மன்னிக்க வேண்டும், பெண்களை விட ஆண்களுக்கு சற்று நளினம் அதிகம். அதற்காக பெண்கள் கோபப்பட மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். நான் ஆரம்பத்திலே நாடகத்திலே சேர்ந்தவுடன் முதலாக நான் நடித்த வேடம் சீதை, ராமாயணத்திலே சீதை பாத்திரம். பிறகு லட்சுமணனாக மாறினேன், பிறகு ராமனாக மாறினேன், பிறகு பரதனாக மாறினேன், பிறகு தசரதனாக மாறினேன், பிறகு ராவணனாக மாறினேன், பிறகு இந்திரஜித்தாக மாறினேன். ராமாயணத்தை முழுதும் நடிக்கின்ற அளவுக்கு நமக்கு பயிற்சி அளித்தார்கள். அப்போது சிறுபிள்ளையிலே என்னுடைய ஃபேமஸ் கேரக்டர் பெண்கள் பெண் வேடம் விட்டு நான் நடிப்பது ராமாயணத்திலே சூர்பனகையும் நூர்ஜஹானிலே நூர்ஜஹான். அப்போதெல்லாம் நான் நிறைய முடி வைத்துக் கொண்டிருப்பேன். காலையில் எழுந்தவுடன் குளித்து விட்டு ரெண்டு நாற்காலி போட்டுத்தான் என்னுடைய முடிவு செய்விடுவார்கள். அவ்வளவு நளினமாக நம்மை பழக்கி விட்டிருக்கின்றார்கள். இப்படி நளினமாக நாம் பெண் வேடத்திலே நடிக்க பழகியதால் தான் நாம் தமிழ் அதிகமாக கற்றுக்கொள்ள முடிந்தது. என்னை சிறுபிள்ளையிலே புஸ்தக பூச்சி என்று சொல்வார்கள். நான் புஸ்தக பெட்டிக்கு பக்கத்திலே உட்கார்ந்திருப்பேன். அனைத்து பாத்திரங்களையும் நடித்து நடிக்காவிட்டாலும் அதை படித்து தெரிந்து கொண்ட பிறகுதான் நாம் இவ்வளவு நாள் நம்முடைய காலால் நிற்க முடிகிறது. நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நம்முடைய கலைஞர்கள் எத்தனையோ பேர் வந்திருக்கின்றார்கள், பெரிய பெரிய கலைஞர்கள் இருந்திருக்கின்றார்கள், போயிருக்கின்றார்கள். நான் விடாக்குடியாக இந்த நடிப்பு தொழிலை கடந்த 43 ஆண்டுகளாக 7 வயதிலே நடிக்க ஆரம்பித்தேன். கணக்கு போடுங்க, நான் கணக்கில் கொஞ்சம் வீக்.
கிட்டத்தட்ட 43
ஆண்டுகளாக நடித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் தெரிந்து கொண்ட விஷயங்கள், நாம் புரிந்து கொண்ட விஷயங்கள், நம்முடைய ஆசான இடத்திலே நமக்கு நிற்கின்ற பக்தி, பெரியோரிடம் நாம் பழகுகின்ற முறை, இவற்றால் தான் எல்லாவற்றுக்கும் மேலாக காலந்தாட்டாமை, நேரம், டைம் என்று சொல்கிறோமே, பஞ்சுவாலிட்டி, அந்த பஞ்சுவாலிட்டி, இதெல்லாம் தான் நம்மை காப்பாற்றுகிறது என்று சொல்லிக் கொள்வதிலே நான் பெருமை அடைகின்றேன்.
பஞ்சுவாலிட்டியில் கண்ணும் கருத்துமாக இருப்பவர்கள் என்று உங்களை பட உலகமே பாராட்டுவதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களுடைய ஆரம்ப காலத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது நான் ஒரு கேள்வியை கேட்கலாம் என்று நினைக்கிறேன். முதன் முதலாக நீங்கள் நடித்த காட்சியை திரையிலே பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏற்பட்ட உணர்ச்சி இத்தனை வருடம் கழிந்து மறந்திருக்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன். அதனை கொஞ்சம் கூறுவீர்களா?
நான் படத்திலே வந்தவுடன் எனக்கு முதல் டெஸ்ட் எடுத்தார்கள். டெஸ்ட் எடுத்த காட்சியிலே நான் முதல் முதலாக சொன்ன வார்த்தை சக்சஸ் என்ற இரண்டு வார்த்தைகள் தான். அந்த வார்த்தையை வைத்துத்தான் என்னுடைய படப்பிடிப்பை தொடங்கினார்கள்.
ஆரம்பமே சக்சஸ் ஆக ஆரம்பித்திருக்கிறது
பெரியவர்களுடைய ஆசையால்.
சில காட்சிகளிலே நீங்கள் ஒத்திகை கூட இல்லாமல் நடித்திருப்பதாக சில இயக்குநர்களின் கட்டுரையிலே இருந்து அறிந்திருக்கிறேன். இப்படி ஒத்திகை இல்லாமல் நீங்கள் நடிப்பது சக நடிகர்களுக்கு எந்த அளவு சாத்தியமாகிறது?
நாம் ஒத்திகை இல்லாமல் நடிக்கும்போது நம்மோடு புரிந்து கொண்ட நடிகர்கள் இருக்கிறார்களா என்பது பார்த்துக் கொண்டுதான் அந்த காரியத்தை நான் செய்வது வழக்கம். குறிப்பாக நம்முடைய சிறு பிள்ளைகள் இருந்தால் அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன். நான் பெரிய நடிகர்கள், அதாவது பெரிய நடிகர்கள் என்றால் வயதானவர்களை சொல்லவில்லை, அனுபவம் மிக்கவர்களை என்னோடு நடித்து என்னுடைய நடிப்பு எந்த முறையிலே அமையும், அதற்கு எந்த முறையிலே பதில் சொல்ல முடியும் என்ற நிலையிலே இருக்கிற நடிகர்களோடு தான் நான் ஒத்தி இல்லாமல் நடிப்பது வழக்கம்.
ஈழத்தில் தமிழ் திரைப்படம் எடுப்பவர்களுக்கு நீங்கள் கூறும் அறிவுரை
என்ன? அறிவுரை என்று கூற முடியாது.
நான் ஏன் கேட்கிறேன் என்றால், பாரதி கண்ட கனவை, கலைப்பாலம் அமைப்பதன் மூலம் முதன் முதலாக அடியெடுத்துக் கொடுப்பவர் நீங்கள் என்ற வகையில் தான் இதனை கேட்கிறேன். ஈழத்து தமிழ் திரையுலகுக்கு உங்களால் முடிந்த ஆலோசனைகளையாவது கூறுங்கள்.
என்னால் முடிந்த ஆலோசனை, என்னுடைய தமிழ்ப்பட கலைத்துறையிலே இருக்கின்ற அருமை உடன்பரவா சகோதரர்களுக்கு வருகின்றவர்களை வரவேற்று உங்களுக்கு என்னென்ன தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை அவர்கள் மூலமாக தெரிந்து கொள்வது தவறல்ல என்று நான் நினைக்கின்றேன். காரணம் என்னவென்றால், இப்பொழுது தமிழ்நாட்டுக்கு, குறிப்பாக இந்தியாவுக்கு என்னென்ன கலை நுணுக்கங்கள் தேவைப்படுகிறதோ அதை வெளியூரிலிருந்து சில பேரை நாங்கள் வரவழைத்து வைத்து இதை செய்து காட்டுங்கள், எங்களுக்கு இதை சொல்லிக் கொடுத்து விட்டு போங்கள் என்று சொல்வது வழக்கம். கலைத்துறை மட்டுமல்ல, ஒரு ஃபேக்டரி எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது தொழிற்சாலை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது டெக்ஸ்டைல் எடுத்துக்கொள்ளுங்கள், எதுவோ நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தெரிந்தவர்களை கொண்டு அறிந்து கொள்வது தவறே அல்ல. இப்போது நீங்கள் சிறிய படிப்பு இங்கே படிக்கின்றீர்கள், பெரிய படிப்புக்காக மேலை நாட்டுக்கு செல்கின்றீர்கள். எதற்காக? உங்களுடைய அறிவை வளர்த்துக் கொள்ளத்தானே. அப்போது வெளிநாட்டிலே இருக்கின்ற ஒரு வெள்ளையரிடம்தான் நீங்கள் அறிவு பெற்றுக் கொள்கின்றீர்கள். ஆக நமக்கு தெரியாத ஒரு கருத்தை, தெரியாத ஒரு விஷயத்தை மற்றவர்களிடம் தெரிந்து கொள்வது நிச்சயமாக தவறே இல்லை. அதேபோல் உங்களுக்கு அடுத்து இருக்கும் உங்களுடைய சகோதரர்களாகிய
ஒரே குடும்பமாக
இருக்கின்ற உங்களுடைய இந்திய சகோதரர்களை இங்கு வரவழைத்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை அவர்களிடம் சொல்லி, உங்களுக்கு தெரிந்ததை அவர்களை உணர வைத்து, உங்களுக்கு தெரியாததை அவர்களை கொண்டு நீங்கள் தெரிந்து கொள்வதிலே தவறில்லை என்றுதான். இதுதான் கிவ் அண்ட் டேக் பாலிசி. இதனால் கொடுத்து வாங்குவதுதான் ஒரு நல்ல முறை. இப்போது நீங்கள் பெண் கொடுக்கிறீர்கள், எங்கள் வீட்டு மாப்பிள்ளை. இப்போ நாங்கள் பெண் கொடுக்கிறோம், உங்கள் வீட்டு மாப்பிள்ளை. இப்படி இருந்தால் எப்படி உறவு வளர்கிறது? ஒருவருக்கொருவர் மிக நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றோம். ஆகையால் தான் அங்கிருந்து வருகின்ற கலைஞர்களை உங்கள் சகோதரர்களாக, உங்களுடைய தொழிலுக்கு உறுதுணையாக இருப்பவர்களாக நீங்கள் கருத வேண்டும் என்பதுதான் தமிழனாகிய என்னுடைய உண்மையான எண்ணம்.
உங்களுடைய எண்ணத்துக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. நீங்கள் கூறும்படி எங்களுடைய கலைஞருடைய ஒத்துழைப்பும் கிடைத்து இந்த கூட்டத் தயாரிப்பு நல்ல முறையிலே ஈழத்து தமிழ் திரையுலகுக்கு ஒரு அருமையான எதிர்காலத்தை உருவாக்கித்தர நாமும் பிரார்த்திக்கிறோம். கடைசியாக ஒரு சம்பிரதாயபூர்வமான கேள்வியை கேட்கலாம் என்று நினைக்கிறேன். எல்லோரும் கேட்கும் கேள்வி, ஆனால் எல்லோருக்கும் சொன்ன பதிலே எனக்கும் கூறாமல் சற்று வித்தியாசமாக நேர்களுக்கு சுவையாய் இருக்கக்கூடிய ஒரு புதிய விஷயத்தை கூறுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களால் மறக்க முடியாத ஒரு சம்பவம்.
என்னால் மறக்க முடியாதது, என்னால் மறக்க முடியாத ஒரே ஒரு விஷயம். நான் உங்களுக்கு தெரியும், நான் பிலாங்ஸ் டு பெரியார், ராமசாமி நாயக்கரிடம் மாணவனாக பயின்றவன், பிறகு அண்ணாவோடு வந்து அரசியலிலே கலந்தவன், பிறகு அண்ணாவை விட்டு விலகி நான் அறுவை தலைவர் காமராஜரோடு இணைந்து தேசப்பணி ஆற்றிய போது என்னுடைய 125வது படத்திற்கு வந்த அருமை அரியர் அண்ணா அவர்கள், அதுதான் அவர்களுடைய கடைசி கூட்டம், அவர் பேசிய கடைசி கூட்டம். பிறகு என்னுடைய நிகழ்ச்சிக்கு பிறகு இன்னொரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். ஆனால் அப்போது அவர்கள் பேசவில்லை, பேசக்கூடிய நிலையிலே அவர்கள் உடல்நிலை இல்லை. அந்த அவர்கள் சொல்லியதுதான் இன்றும் எனக்கு ஞாபகம் வருகின்றது. நீ எங்கிருந்தாலும் வாழ்க, மாற்றான் வீட்டு தோட்டத்து முல்லையும் வணக்கம், அப்படி என்று அரசியலை குறிப்பிடுகிறார்கள். நான் வேறு இடத்திலே சார்ந்தவனாய் இருந்தாலும் அந்த பக்கத்து விட்டு தோட்டத்துக்கு மனம் இருக்கிறது என்பதை எல்லோரும் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று அவருடைய நண்பர்களுக்கு அறிவுரை ஆற்றினார்.
எல்லோர் முன்னிலையிலும்
அப்போது அவர்கள் சொன்னார்கள், சில பேருடைய உதவியால் தான் சிவாஜி சினிமாவுக்கு வந்தார் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். ஆனால் பல பேருடைய உதவி இல்லாவிட்டாலும் சில நாள் கழித்து வந்திருப்பார். அவருடைய முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது என்று அழகாக அவர்களை சார்ந்திருக்கிறவர்கள் புரிந்து கொள்ள முடியாத சொன்னார்கள். அதைத்தான் இன்றும் நான் மறக்க முடியவில்லை.
மிக நன்றி திரு சிவாஜி கணேசன் அவர்களே. பொன்னான நேரத்தை இந்த ஒலிபரப்பு கூட்டுத்தாபன நேர்களுக்காக ஒதுக்கி அருமையான பேட்டியை தந்தமைக்காக இலங்கை வானொலியின் சார்பிலும் நேர்கள் சார்பிலும் என்னுடைய நன்றியும் வணக்கம். வணக்கம் திரு சிவாஜி கணேசன்.
வணக்கம் ஐயா. உங்களை என்னால் மறக்கவே முடியாது. காரணம், ஈழத்து ரேடியோ நிலையத்தை மயில் வாகனம் மூலமாகத்தான் நாங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டோம். பிறகு அப்துல் அமீத் என்று வரும்போதெல்லாம் மிக அழகான நாடகங்களையும் அழகான கலைச்சுவை தகுதியான சம்பவங்களையும் நீங்கள் எங்களுக்கு எடுத்துக் கூறுகின்றீர்கள். உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இந்திய ரசிகர்களின் சார்பாக உங்களுடைய வானொலிக்கு எனது வாழ்த்துக்களையும் என் அருமை சகோதரர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வாழ்க இந்திய இலங்கை கலாச்சார நட்புறவு.
பேட்டி நிகழ்ச்சியை தொடர்வது நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் அறிவித்தல்கள் மற்றும் சில சமூக அறிவித்தல்கள். நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய பிப்ரவரி மாதத்துக்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் எதிர்வருகின்ற பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை எலஸ்லியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய பிப்ரவரி மாதத்துக்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் எதிர்வருகின்ற பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை எலஸ்லியில் அமைந்துள்ள லெஜிஸ்டர் மண்டபத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். அடுத்ததாக சமூக அறிவித்தல்கள் சில. நியூசிலாந்து கலை இலக்கிய வட்டத்தின் பொங்கல் விழா 2018 இன்று சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் மாண்டீடன் போனெனபோ மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. கலை நிகழ்ச்சிகள், பேச்சு, நடனம், நாடகம், பட்டிமன்றம் என பல நிகழ்ச்சிகளோடு இன்றைய பொங்கல் விழா 2018 சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. மறந்துவிடாதீர்கள், இந்த நிகழ்வு இன்று மாலை 6 மணிக்கு மவுண்ட் ஈடன் போனெனபு மண்டபத்திலே இடம்பெற இருக்கின்றது. அனைவரும் வந்து நியூசிலாந்து கலை இலக்கிய வட்டத்தின் பொங்கல் விழா நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றோம். அடுத்ததாக மற்றொரு சமூக அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் சங்கத்தின் ஏற்பாட்டிலே நாளை ஞாயிற்றுக்கிழமை மவுண்ட் ஈடன் போனெனபு மண்டபத்தில் காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை சிறப்பு பொங்கல் பண்டிகை நிகழ்ச்சி மிகவும் சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைவருக்கும் இனிக்கும் பொங்கலோடு தமிழர் பாரம்பரிய உணவு தீன்பண்டங்களும் வழங்கப்பட இருக்கின்றது. அத்துடன் நியூசிலாந்து தமிழ் சங்கத்தின் ஏற்பாட்டிலே எதிர்வரும் காலத்திலே நடைபெற இருக்கின்ற தையல் பயிற்சி வகுப்புகளிலே
தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு 45 தையல் இயந்திரங்கள் வழங்கி வைக்கப்பட இருக்கிறது. அத்துடன் சிறப்பு கவி அரங்கம் ஒன்றும் நாளை ஞாயிற்றுக்கிழமை மவுண்ட் ஈடன் போனெனவு மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கிறது. அனைத்து தமிழ் ஆர்வர்களையும் கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் சங்கத்தினர். அடுத்ததாக நியூசிலாந்து திருமுருகன் ஆலய திருப்பணி சபையின் அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து திருமுருகன் ஆலய வருடாந்த மகோற்சவம் 2018 எதிர்வருகின்ற ஜனவரி மாதம் 25 தேதி வியாழக்கிழமை காலை இடம்பெறுகின்ற பூர்வாங்க கிரியைகளோடு எதிர்வருகின்ற பிப்ரவரி மாதம் 6 தேதி வரையிலான 14 நாட்கள் கொண்ட சிறப்பு நிகழ்ச்சியாக இவ்வருட மகோற்சவம் இடம்பெற இருக்கின்றது. இதிலும் குறிப்பாக 10 நாட்கள் கொண்ட விசேட சிறப்பு திருவிழாக்கள் இடம்பெற இருக்கின்றது. இந்த காலங்களிலே எமது அடியார்கள் ஆலயம் வந்து முருகப்பெருமானுடைய அருளை பெற்று ஏகுமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து திருமுருகன் ஆலய திருப்பணி சபையினர். மறந்துவிடாதீர்கள், இந்த நிகழ்வு எதிர்வருகின்ற ஜனவரி மாதம் 25 தேதி தொடக்கம், பிப்ரவரி மாதம் 6 தேதி வரை இடம்பெறுகின்றது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. நேர்களே, தொடரும் பாடலோடு இன்றைய நிகழ்ச்சி நேரமும் ஏறக்குறைய நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியினூடாக வான் அலைகளின் மூலம் உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷான் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
இதுதான் எங்கள் உலகம், எங்கள் உலகம். இரவின் ஆட்டம் பகலினி கூட்டம், இதுதான் எங்கள் உலகம், எங்கள் உலகம். இரவின் ஆட்டம் பகலினி கூட்டம், இதுதான் எங்கள் உலகம். Yeah.